நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அலைமலை ராமதேவர் அலைமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயர்வே ஓம் கிரியா பபாஜி நமோம் ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. மூன்று நான்கு கேள்விகள் வந்திருக்கின்றது. சில கேள்விகள் மிகவும் சுருக்கமானது, ரெண்டு கேள்விகள், மற்ற இரண்டும் நாங்கள் நேரம் எடுத்து அவதானிக்கலாம். முதலாவது கேள்வி, அது ஒரு தகவலாக தரப்பட்டிருக்கின்றது, அனுபவ பகிர்வு அப்படித்தானே சொல்லுகின்றோம் எங்களுடைய கேள்வி பதில்களில். ஒரு சாதகர் ஒழுங்காக ஒரு வகுப்பும் தவறாமல் சைவ சித்தாந்த வகுப்பில் கலந்து கொண்ட ஒரு சாதகரிடமிருந்து வரும் கேள்வி. அந்த ஒழுங்காக என்று ஏன் சொல்கின்றேன் என்றால், முதல் தரமாக சைவ சித்தாந்த வகுப்பு முடிந்தவுடன் அந்த ஆன்மாவிடமிருந்து அப்படியான ஒரு தகவல் என்பதற்காக மாத்திரம்தான். அது என்ன தகவல் என்றால், இவ்வளவு நாளும் வாழ்வில் குடும்பத்துடன் வாழ்ந்து விட்டேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இருப்பினும் என்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த துன்பங்களில் சில துன்பங்கள் அறியாமையால் எடுத்திருக்கின்றேன் என்பது இப்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதை நினைத்து அதை சரிப்படுத்தி கொண்டு வரும்போது வாழ்வில் ஒரு திருப்பு முனை தென்படுகின்றது, மன மகிழ்வாகவும் இருக்கின்றது என்பது இந்த அன்பருடைய வாக்கு. அதாவது அவர் சொல்லும் ஓமான உதாரணம் என்னவென்றால், இந்த மூன்று வினை கொள்கைகளை நன்றாக சைவ சித்தாந்த 36 தத்துவங்கள் அடிப்படை கருத்துக்களில் படித்து முடித்தபடியால் சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை, அதில் நான் இப்போது என்னுடைய வாழ்க்கையில் மன நிறைவோடு என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை அடைந்து விட்டதென்று சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால் அந்த பிராப்த வினை. இந்த பிராப்த வினையால்தான் இந்த உடலில் எங்களுக்கு துன்பங்கள் வருகின்றது என்பது முழுமையாக சைவ சித்தாந்தத்தில் இருந்து தெரிந்தபடியால், இவ்வளவு காலமும் துன்பங்கள் வரும்போதெல்லாம் அதற்கு காரணம் தேடித் திரிந்த நான் இப்போது என்னை மெதுமெதுவாக பக்குவப்படுத்துகின்றேன். இது எல்லாம் காரணம் தேட வேண்டிய விடயம் அல்ல, காரணம் தேடக்கூடிய விடயம்தான், ஆனால் அதை ஆதி வரைக்கும் கொண்டு சென்றால் இறைவன்தான் இதை நடத்துகின்றான் என்பது புரிந்து விட்டது. இவ்வளவு காலமும் இதற்கு யாரை சாட்டி சொல்லலாம், குடும்பத்தில் யாரால் இந்த பிரச்சனை எனக்கு வருகின்றது, அதனால் என்னென்ன துன்பங்களை நான் அனுபவித்தேன் என்றெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இப்போது அந்த அடிப்படை அறிவு கிடைத்ததால் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டதாக சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே இந்த பகிர்வை நான் மற்ற சாதகர்களுக்கு பகிர விரும்புகின்றேன் என்று அந்த ஆன்மா, அந்த சாதகர் இந்த பதிவினை தந்திருக்கின்றார். அற்புதம், இதில் ஒன்றும் தவறல்ல. அந்த கருத்தை பிடித்து கொண்டார். மனம், மொழி, மெய்யால் மூன்றாலும் பிடிக்க வேண்டும். அது மூன்றாலையுமே பிடித்து கொண்டதால் தான் அவருக்கு அந்த சந்தோஷம். சிலர் கேள்வி, பொறி கேள்வி மூலமே அதை வைத்து விட்டோம் என்றால் அந்த இன்பத்தை நாட முடியாது. விளங்கி இருக்கலாம் அறிவுத்திறனில், ஆனால் அதை செயல்முறையிலோ அல்லது உங்களுடைய உடலிலோ கொண்டு வராவிட்டால் அதன் பயன் உங்களுக்கு புரியாது. ஆகவே இந்த அன்பர் சொன்னது சரி, பிராப்த வினைதான் காரணம் எங்களுடைய துன்பங்களுக்கு முழுக்க முழுக்க என்பதை அவர் அறிவுத்திறனில் எடுத்தது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கத் தொடங்கி இருக்கின்றார். அதேபோல் மற்றைய சாதகர்களும் அதை அறியலாம், அறியாதவர்கள் இல்லை, இருப்பினும் அதை அனுபவப்படுங்கள் என்று எனக்கு இந்த தகவலை தந்திருக்கின்றார். நல்ல விடயம். ஆகவே இந்த வினை கொள்கைகளை நாங்கள் நன்றாக படித்திருக்கின்றோம். அதற்கு மேலாக 36 தத்துவங்களில் இறுதியாக வந்து வரையறுத்திருக்கின்றோம். ஆக்கியதும் அவனே, எடுப்பவனும் அவனே என்று சுருக்கமாக சொல்லலாம். எல்லாம் பரம்பொருளில் இருந்து வந்தது, பரம்பொருளுக்கே செல்கின்றது என்பதை மறந்து விடாது. நான், எனது என்ற இடங்களில் இருந்து நாங்கள் விலக வேண்டும் சிறிது சிறிதாக என்பதுதான் அடிப்படை கருத்து. நன்றி அந்த சாதகருக்கு இந்த கருத்து பகிர்வினை செய்ததற்கு. இதேபோல் எல்லோரும் இப்போது சைவ சித்தாந்தம் நாங்கள் படித்து முடித்திருக்கின்றோம். உங்களுடைய அனுபவங்களை கூட நீங்கள் கொண்டு வரலாம், சத்சங்கங்களுக்கு அல்லது கேள்வியலாக தரலாம் என்றதை இங்கு கூற விரும்புகின்றேன். அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, இது அந்த மாணவியிடமிருந்து வருகின்றது. பல முறை பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அவ படித்து கொண்டிருக்கும் மாணவி என்றபடியால் பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறு கேள்வி கேட்கின்றார். தனக்கே தெரியுது தான் கேட்பதில் சில நேரம் அது ஒரு பலவீனமான கேள்வியாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளக்கம். இந்த உலகம் இயற்கையானதா செயற்கையானதா? அதுதான் அந்த மாணவியின் கேள்வி. பதில், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க போனால் செயற்கையானது. ஏனென்றால் இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடியது, அதான் முதலாவது வரைவிலக்கணம். அது செயற்கை என்று நாங்கள் சொல்வதற்கு. ஆகவே இந்த உலகம் அழியக்கூடிய நிலையில் இருப்பதால் ஊழிக் காலத்தில் அதற்குரிய பதில், நேரடி பதில், அது செயற்கையானது. ஆனால் கூடுதலான ஆட்கள் இந்த மாணவி கேட்டதன் போல் இன்னும் அதை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் இருப்பார்கள். நிச்சயமாக உலகம் என்பது இயற்கையாகவே இருக்கின்றது தானே, ஆகவே அது இயற்கை தான் என்று சிந்திக்கலாம். அதை ஒரு முடிவுக்கும் கொண்டு வரலாம். ஆகவே இந்த மாணவியின் கேள்வி மூலம் உலகம் என்பது இயற்கை அல்ல, செயற்கை. ஏனென்றால் இவை பஞ்சபூதங்களால் ஆனது என்றும் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, நிற்கின்றது, ஒரு நேரத்தில் ஊழிக் காலத்தில் இது அழியக்கூடியது என்றும் படித்திருக்கின்றோம். எவை தோன்றி நின்று அழியுமோ அவையெல்லாம் இயற்கையானது அல்ல என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து வரவிலக்கணம் சொல்கின்றது. ஆகவே அதை அந்த வரவிலக்கணத்தை முன்வைத்து அந்த மாணவியின் கேள்விக்கு அது செயற்கை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அம்மா. நன்றி உங்களுடைய கேள்விக்கு. அடுத்தது இன்னொரு சாதகருடைய கேள்வி. பதிஞானம் பெறும் வழியை நான் கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதை தப்பு கணக்காக எடுத்து விடாதீர்கள் என்னுடைய சொல்லை. இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளை எல்லாம் நான் பின்பற்ற வேண்டியதாக இருக்கின்றது. நான் இவ்வளவு நேரம் என்னுடைய வாழ்க்கையில் செலவழித்தது கிடையாது ஆன்மீகத்துக்கு. இப்போது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பையாவது முழுமையாக அதில் பங்கு கொள்ள வேண்டும், அதை திருப்பி பார்க்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னை நான் அதில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தி கொண்டிருப்பதால் ஒரு நேரத்தில் மற்ற விடயங்கள் கூடுதலாக இருக்கும்போது நான் செய்வது சரியா? நான் என்னை கட்டாயப்படுத்தி இதில் பூத்து வைத்திருக்கின்றேனே, அதனால் நேரம் விரயமாகின்றதே. அதை விட்டுவிட்டால் ஏதாவது பிரச்சனையா என்றும் மனம் சிந்திக்கின்றது. ஆகவே நான் ஒரு சஞ்சலப்பட்ட நிலையில் இருக்கின்றேன். இதை நான் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ஓ, எல்லா சாதகர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய கருத்து என்ன என்று அந்த சாதகர் கேட்கின்றார். நல்ல கேள்வி. முதலாவதாக, நான் ஒருவரையும் சொல்லவில்லை இதை படியுங்கள் என்று. நான் ஒரு கருவியாக இருந்து இந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன், அவ்வளவுதான். படிப்பது, படிக்காமல் விடுவது எல்லாம் உங்களை பொறுத்தது என்று நான் சொல்வேன் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். அந்த பதில்தான் என்னிடமிருந்து வராது. அந்த நாட்களில் அப்படியான பதில் சொல்லி இருக்கின்றேன். இப்போ நான் சொல்லும் பதில் என்னவென்றால், இது நீங்களும் அல்ல நானும் அல்ல, எல்லாம் பரம்பொருளின் இயக்கம். அவர் நினைத்தால்தான் நீங்கள் இதை படிக்கலாம். அவர் நினைத்தால்தான் நீங்கள் இதிலிருந்து விலத்தலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்றால், நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள், படிக்கின்றீர்கள், நேரத்தை விரயம் செய்கின்றீர்களா என்ற சிந்தனையும் வருகின்றது. எது சரி, எது பிழை என்றெல்லாம் சிந்திப்பது உங்களுடைய மனம். ஆனால் அதற்கு மேலாக சைவ சித்தாந்த இறுதி கருத்தின்படி நடத்துபவர் பரம்பொருள் என்பதை எல்லா நேரமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டிருந்தால்தான் இப்படியான கேள்விகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். அது மாத்திரமல்ல, நல்ல வழியில் சென்று உங்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கலாம், சாதனையை வளர்க்கலாம் என்பதே. ஆகவே மனம் நோகாதீர்கள், நான் உங்களை வற்புறுத்தப் போவதில்லை. அப்படி நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள், அது போய் என்னை நிர்பந்தித்தாலும் சரி, என்னை வழி நடத்தினாலும் சரி, உங்களை வழி நடத்தினாலும் சரி, அது பரம்பொருளின் இயக்கமே. அதற்கு மேலாக வினைகள், அதற்கு மேலாக மாயை, இவற்றை விட வேறு ஒன்றும் உண்மை அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள் என்று இந்த அன்பருக்கு நான் பதில் கொடுக்கின்றேன். ஏனென்றால் இந்த பதிஞானத்தை எடுப்பதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கின்றது என்பதுதான் இந்த அன்பருடைய கேள்வி. இதை படிக்க வேண்டும், இதை செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும், அதனால் எங்களுடைய சாதனையை பெருக்க வேண்டும். ஆகவே இவற்றுக்கெல்லாம் நேரம் போதாமல் இருக்கின்றது, எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது என்றதுதான் இந்த அன்பருடைய கேள்வி. நான் சுருக்கமாக சொன்ன பதில் இதற்கு நிச்சயமாக அவருக்கு உதவி செய்யும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த கேள்வி, இந்த கேள்வி என்னவென்றால், இது பல முறையும் வந்து போயிருக்கின்றது, இந்த முறையும் வருகின்றது. நான் இப்போது பரம்பொருளை சைவ சித்தாந்தம் மூலம் அறிந்து கொண்டிருக்கின்றேன். அறிவதென்றால் அவர்தான் இந்த இயக்கத்திற்கெல்லாம் மூலப்பொருள் என்பதை. பரம்பொருளை ஒருவரும் அறிய முடியாது, அவர் சொரூப நிலையில் இருக்கும் சாட்சாத் சிவபெருமான். ஆனால் அவர்தான் நடத்துகின்றார் என்பதை அறிவுத்திறனில் அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் கிரியா யோகத்தில் பல காலம் இருக்கின்றேன். இவற்றை அறிந்தவுடன் நான் நினைக்கின்றேன், இப்போது என்ன எனக்குள்ளேயே, நான் இப்போது மூல வேர் எங்கென்று கண்டுபிடித்து விட்டேன். ஆகவே இப்போது என்னுடைய கேள்வி என்னென்றால், எனக்கு இப்போது சத்குரு கிரியா பாபாஜியின் உதவி தேவையா ஐயா? அதுதான் என்னுடைய கேள்வி. எங்கு மூல வேர் இருக்கென்பதை சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தில் பயணித்து இப்போது அதை அறிந்து கொண்டேன். அறிவுத்திறனில் இந்த நிலையில் நான் மூல வேரையே பிடித்து கொள்ளட்டா அல்லது இன்னும் சத்குரு கிரியா பாபாஜியின் உதவி எனக்கு தேவையா என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்றேன். உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கின்றார். இது மிகவும் நல்ல கேள்வி. இதுக்கு பதில் அளிப்பதும் கடினம். ஆனால் நான் என்னுடைய பதிலை இங்கு கொடுக்கின்றேன் பாபாஜியின் அருளினால். என்னை பொறுத்தவரை சத்குரு கிரியா பாபாஜி நிச்சயமாக நாங்கள் இந்த மூன்று மலங்களையும் கடந்து பதிஞானத்திற்கு இறைவன் முன் நிற்கும் வரைக்கும் அவருடைய உதவி எல்லோருக்கும் தேவை என்பதுதான் என்னுடைய விளக்கம், என்னுடைய அனுபவம் சென்று கொண்டிருக்கின்றது அதை நோக்கி. ஆகவே அப்படியான ஒரு சத்குரு பாபாஜியின் யோகமும் அவருடைய குருஸ்தானமும் எங்களுக்கு இந்த உடலில் கிடைத்தது நாங்கள் எல்லோரும் செய்து பழைய பிறப்பில் செய்த புண்ணியம் என்றே சொல்ல வேண்டும் என்று பலமுறை பார்த்திருக்கின்றோம். ஆகவே அவரின் அருளால் இந்த சைவ சித்தாந்தம் எல்லா சாதகர்களுக்கும் கிடைத்து இப்போது சிறிய அறிவுத்திறன் பெற்று, பெரிதல்ல சிறிய அறிவுத்திறன் பெற்று, அந்த அறிவுத்திறனை பெற்றுவிட்டோம், அந்த அறிவுத்திறனில் பரம்பொருள்தான் எல்லாம் என்றதையும் சிறிதளவு அறிந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு பரம்பொருளையே பின்பற்றி விடுவோமா, சத்குரு இதற்கு தேவையா என்ற கேள்வி இந்த அன்பருடைய கேள்வி. ஆகவே அதற்குரிய பதில், சத்குரு தேவை. அதை நீங்கள் அந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் சாதனை மூலம் வரும் வரையும் உங்களுக்கு அதை புரியப்படுத்துவது மிகவும் கடினம். அந்த சாதனை மூலம் நீங்கள் பாபாஜியை உணர்வத் துவங்கிவிட்டீர்கள் என்றால், பரம்பொருளை உணர்வதென்றால் அது பெரிய விடயம். பாபாஜியை உணரத் துவங்கி விடுவீர்கள் என்றால் சாட்சாத் பாபாஜி தான் சிவன் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். ஆனால் அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னென்று அவர் இவராகலாம், இவர் அவராகலாம் என்று நீங்கள் கேட்கலாம். அது உலகியலில் இருக்கும் கேள்விகள். ஆனால் ஆன்மீக நிலையில், ஆன்மீக நிலை என்றால் உயர்நிலையே தேவையில்லை. சாதனை நிலையில் இந்த அறிவுத்திறனையும் ஒழுங்காக நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து எடுத்து விட்டீர்களாக இருந்தால் பாபாஜி தான் சிவன், சிவன் தான் பாபாஜி என்பது உங்களுக்கு துளங்கும். அந்த துளக்கம் வந்துவிட்டால் இந்த கேள்வியே இராது. அது ஒரு வகையான விளக்கம். இன்னொரு வகையான விளக்கம் உலகியலில் தருகின்றேன். உங்களுக்கு அந்த விளக்கம் புரியாது, அந்த அனுபவத்தை நீங்கள் எடுக்கவில்லை என்றபடியால், ஒரு மின்னுற்பத்தி ஒரு நீர்வீழ்ச்சியில் இருந்து கிடைக்கின்றது. பல விதமாக மின்னுற்பத்திகள் நடக்கின்றன. நீர்வீழ்ச்சியில் இருந்து கிடைக்கும் மின்னுற்பத்தியை உதாரணத்துக்கு எடுப்போம். அந்த மின்னுற்பத்தி இடம் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் அமைந்திருக்கும். அந்த மின்னுற்பத்தியில் தான் எங்களுடைய வீட்டிற்கு வெளிச்சம் வருகின்றது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த மின்னுற்பத்தி அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருந்து கிடைத்தாலும் அதை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷன் ஒன்றை வைத்திருப்பார்கள். ஹை வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் டு தட் கண்ட்ரி வோல்டேஜ் என்று. ஆகவே அந்த அதி உயர் மின்னலையிலிருந்து அதை குறைத்து நாட்டிற்கு பாவிக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு இடைநிலையில் ஒரு மின்னோட்டத்தை டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷன் என்று சொல்லி ஒரு பெரிய மின்னலை நிலையத்தை நிறுவி அதிலிருந்துதான் பின்னர் அதை வீடுகளுக்கு தருவார்கள். ஆகவே இந்த மூன்றையும் எடுத்து உங்களுடைய கேள்விக்கு வைத்து பாருங்கள். அந்த வீட்டில் இருப்பவர்கள் தான் நாங்கள் ஆன்மாக்கள். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷனை பாபாஜி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மின் உற்பத்தி நடக்கும் இடம் நீர்வீழ்ச்சியை பரம்பொருள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே பரம்பொருளிடம் இருக்கும் அந்த ஹை 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 வோல்டேஜ் மின்னுற்பத்தியை பாபாஜி என்ற நடுநிலை மின்னுற்பத்தி நிலையம் வாங்குகின்றது தன்னுடைய ஆன்மீக அதிர்வினால். வேண்டி அதை எங்களுக்கு வீடுகளுக்கு தருகின்றது, ஆன்மாக்களுக்கு தருகின்றது. ஆனால் அது அங்கிருந்து வருகின்றதென்று இப்போ நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கு இந்த உதாரணத்தை கொண்டு வந்தேன். உங்களுடைய படிப்பு திறனால் இது எல்லாம் நீர்வீழ்ச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எனக்கு சப்ஸ்டேஷன், நாட்டுக்குரிய மின் உற்பத்தி நிலையம் தேவையில்லை. நான் நேரேயே நீர்வீழ்ச்சியிலிருந்து என்னுடைய மின்சாரத்தை எடுத்து விடுவோமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. என்ன நடக்கும்? உங்களுடைய நிலையோ வீட்டு மின்சார நிலை, நீர்வீழ்ச்சியிலிருந்து வரும் மின்சாரமோ அதி உயர் நிலை. இடையில் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷன் இல்லை என்றால் அந்த மின் உற்பத்தியை நீங்கள் அங்கிருந்து பெறலாம் என்று நினைத்தால் கூட மனதினால் முக்கரணங்களால் பொசுங்கி விடுவீர்கள். ஏனென்றால் அதை அங்கிருந்து எடுப்பக்கூடிய சக்தி உங்களிடம் இல்லை. அந்த சக்தியை பெற்றவர் யார்? சத்குரு. அவர் சிவனிடமிருந்து அந்த உற்பத்தியை நேரடியாகத்தான் எடுக்கலாம். ஏனென்றால் அவர் சிவனின் குழந்தை, தன்னுடைய பயிற்சி நிலையால் அந்த நிலைக்கு அவர் சென்றவர். ஆகவே அவர் அதை எடுத்து கிரியா சாதகர்களுக்கு, ஆன்மாக்களுக்கு அதை நாங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துவது போல எங்களுடைய சாதனையில் அவற்றை பயன்படுத்துவதற்காக தந்திருக்கின்றார். அவர் விஷயத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக நான் நேரடியாகவே பெரம்பொருளை தொட்டு விடுவேனா விடலாமா என்று போனீர்கள் என்றால் பொசுங்கி விடுவீர்கள். ஆகவேதான் சைவ சித்தாந்தத்திலும் சரி, அருளாளர்களும் சரி சொல்கின்றார்கள், குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. இதை தெரிந்தோ தெரியாமலோ சொன்னவர்கள் என்று நினைக்காதீர்கள், இதுதான் பிராப்தம். ஆகவே அந்த குருவருள் தான் எங்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி, திருவருள் தான் பரம்பொருள். அது பரம்பொருள் தான் செய்கின்றது என்பதை நீங்கள் உணர்வில் எடுத்து உங்களுடைய சாதனையை பெருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும், சரியான உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையே தவிர, நான் பெரியவரை கண்டுவிட்டேன், கண்டுவிட்டேனும் பிழை, கேட்டுவிட்டேன். ஆகவே பரம்பொருள் டிராக்ட், சத்குரு கிரியா பாபாஜி இனி எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினைத்தால் பாபாஜி கோவப்பட மாட்டார், குழந்தையை யோசித்து சிரிப்பார். ஆனால் அனுபவப்பட்டு மீண்டும் வரட்டும் என்று பொறுமையாக காத்திருப்பார். அதுதான் நண்பரே உங்களுடைய கேள்விக்கு பதில். ஆகவே பாபாஜியை பின்பற்றுங்கள், பரம்பொருளை அடையுங்கள் என்பது இந்த கேள்விக்குரிய பதில். இத்துடன் இன்று வந்த அவ்வளவு கேள்விக்கும் சுருக்கமாகவோ விளக்கமாகவோ பதில் கண்டோம். அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி, இரவனையா கார்த்திகேயனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களுடனும் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இரவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் பயணகோன் கேள்வி பதிலக்கூடிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் முதலாவது சாதருடைய கேள்வி, அறியாமையால் ஏற்பட்ட துன்பங்களை இப்பொழுது அறியக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை பற்றிய கேள்வியாக இருந்தது. அதற்கு இந்த வினைக்கொள்ளை தான் என்ற அடிப்படை, இந்த வினைக்கொள்கைதான் என்ற அடிப்படை அறிவு கிடைத்ததுதான் என்பதை தெளிவாக கூறினார். அது பற்றிய விளக்கம். அது மாத்திரமல்ல, எனவே இந்த பிராப்த வினை என்பது தெளிவாக புரிந்து கொண்டவை பற்றிய விளக்கம் இதற்கு சிறந்த பதிலாக இருந்தது. அடுத்ததாக பல்கலைக்கழக மாணவியின் கேள்வியான, இந்த உலகம் இயற்கையானதா செயற்கையானதா என்பது பற்றி, அதற்கும் செயற்கையானது என்பதுதான் அதிலென தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது சாதருடைய கேள்வி, பரிஞானம் பெறும் வழியை நாம் கஷ்டப்பட்டு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், இது சரியான முறையா என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் சிறந்த பதில், எல்லாம் பரம்பொருளும் இயக்கம்தான் என்பதை முழுமையாக உணர்தல் என்பது சிறப்பாக விளக்கப்பட்டது. எனவே இதை நாம் உணர்ந்து செயல்பட்டால் அதன் விளங்க முடியும் என சிறந்த பதில் கிடைத்தது. அடுத்து இறுதியாக, நான் இப்பொழுது பரம்பொருளை அறிந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் எனக்கு சற்குரு கிரியாபாபாஜி முதல் தேவையா என்ற கேள்வி. அதற்கும் சற்குரு கிரியாபாபாஜியின் உதவி தேவை என்பதுதான் பதில். அதற்கு இன்னொரு விதமான உதாரணங்களோடு விளக்கப்பட்டது, அதாவது மின் உற்பத்தி, நீர்வீழ்ச்சி, பரம்பொருள். அதன் விளக்கம் இறுதியாக, ஒருவரில் இல்லாமல் சிறுவரில் இல்லை என்பதை பற்றிய விளக்கம் சிறப்பாக கொடுக்கப்பட்டது. இறுதியாக, பாபாஜியை பின்பற்றுங்கள், பரம்பொருளை அடைவது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். எனவே இன்று சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட நாலு பதிலக்கம் சுருக்கமாக தெளிவாக சிறந்த பதில்கள் கிடைக்கப்பெற்றது. நன்றி. ஓம் கிரியா பவாஜி நமோ ஓம். ஓம் சிவாய நமோ.
நன்றி ரவணய்யா, அதை மிகவும் சுருக்கமாக அதை சொல்லியிருக்கின்றீர்கள். மற்றவர்களுக்கு அதை மனதில் பதியட்டும். விளக்கமான பதில்களை அவர்கள் சத்சங்கத்தை முன்னும் கேட்டு அறிந்து கொள்ளட்டும். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமஃ. ஓகே.
இறைவனே சொன்னார் இந்த வகையில நமக்கு நல்ல விஷயங்களை பாபாஜி நமக்கு தீய கருண அடிப்படையில செய்யறாரு, அதை கொஞ்சம் கூட மறந்தாங்க. பாபாஜி என்ற ஒரு கருணை ஒரு பெரிய குறை, இந்த குறைய நீங்க வாழும் காலம் வலி, வாழும் காலம் வலி தான். ஏன்னா பாபாஜி எல்லா காலத்தையும் வாழ்வார், நமக்கு வாழும் காலம் வலி. இதுக்கப்புறம் எவ்வளவு பேர் போன போறாங்க, இதுக்கப்புறம் இந்த உயிர் நம்ம எந்த பிறவியில நம்ம இருக்க போறோம், அந்த உயிருக்கு அவர் துணையா இருக்கு பாபாஜி. அதனால எப்பயுமே அவர் இருப்பாரு. அதனால பாபாஜி துணை எல்லாருக்கும் நிமிஷமும் இருக்க இந்த சத்தங்கம் மூலியமா நான் பரம்பொருள்கிட்ட பிரார்த்தனையா வச்சு பாபாஜி அது கருணை புரியணும் சத்தங்கம் மூலியமா எல்லாருக்கும் தெளிவுபடுத்து. இந்த வகையில நமக்கு சைவ சித்தாந்தம் நிறைய சொல்லிட்டு வருது. சைவ சித்தாந்தம் சொன்னதுனால நம்ம பெரிய ஆளாயிட முடியாது. விலக்கு காட்டு ஒழுங்குபடுத்த வாழ்வாதாரம் வாழ்க்கையை நீ தெரிஞ்சுக்கோ, பரம்பொருளை தெரிஞ்சுக்கோ, பொருளாதாரம் தெரிஞ்சுக்கோ, வழிகாட்டு அந்த வழியை நம்ம புரிஞ்சு இன்னும் மேல மேல நம்மளும் ஆன்மீக முன்னேற்ற அடையணும். தேசத்துல நம்மளை தான் எவ்வளோ பேர் உற்பத்தி ஏற்றான் அந்த உதவியை செய்யத்துதான் ஒரு பாபாஜி இவ்வளவு பெரிய கருணையை காட்டியிருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதம் கார்த்திகேயன் ஐயா, வளமை போலவே அந்த தொகுப்பில் ஒரு மிகவும் உன்னதமான செய்தி இருந்தது. அதை நான் சொல்ல தவறிவிட்டிருக்கலாம், ஆனால் அதை உட்கருத்தாக வைத்து சொன்னது தான் உண்மை. இருப்பினும் அந்த சொல்லு வழியால் பாபாஜி கொண்டு வந்து விட்டார். பாபாஜி ஒரு சத்குருவாக எங்களுக்கு இருக்கின்றார். அவருடைய உதவியினால்தான் நாங்கள் பெரம்பொருளை கண்டு கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிகின்றோம். ஆகவே அவரின் உதவியுடன் தான் நாங்கள் அந்த இறுதி நேரம் வரைக்கும் செல்ல வேண்டும். மலங்கள் கழித்து முடிந்து பதியான வரிசையில் நிற்கும் வரைக்கும் என்று பல தடவைகள் சொல்லியிருந்தாலும், இன்னும் ஒரு அற்புதமான சொல்லை கார்த்திகேயன் ஐயா பாபாஜி பெரம்பொருளின் உறவியினால் அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது. எத்தனை பேர் அதை பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாதபடியால் அதை மீண்டும் சொல்கின்றேன். பாபாஜி உங்களுக்கு அந்த நிலையில் இருந்து இந்த பிறப்பில் மாத்திரமல்ல, உங்களுடைய இனி வரப்போகும் பிறப்பில் அந்த நிலை வரைக்கும் இருந்து உதவி செய்வார் என்பது இன்னொரு உலகியல் இடத்தில் இருந்து பார்க்கும் மக்களுக்கு கூட ஒரு செய்தியாக அமையட்டும். ஏனென்றால் பாபாஜியின் நிலை அதி உயர்ந்த நிலை அருளாளர்களில், அதாவது சொரூப சமாதி, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு, என்றும் நித்திய ஆன்மா. அந்த நித்திய ஆன்மாவால் தான் எங்களை மாறி இந்த உடலை விட்டு உடல் அழிந்து பல உடல்கள் எடுத்து இறுதி உடல் எடுக்கும் வரையும் செல்லும் ஆன்மாக்களுக்கு தொடர்ச்சியான தன்னுடைய சேவையை தரக்கூடிய சத்குரு பாபாஜி பலர் இருந்தால், சிலர் இருந்தாலும் அதில் எங்களுக்கு கிடைத்தவர் அற்புதமானவர். அதுதான் அவருடைய சாதனை பயிற்சி. ஆகவே அதை விட வேறு என்ன தேவை உங்களுக்கு? இவர் இந்த பிறப்பில் இந்த உடலில் தான் வந்தார் இந்த அருளாளர், அடுத்த பிறப்பில் வருவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக வேறு அருளாளர்களை பின்பற்றவர்கள் நீங்கள் யோசித்தாலும், சத்குரு பாபாஜி இந்த பிறப்பிலும் சரி எந்த பிறப்பிலும் சரி இறுதி வரைக்கும் உங்களை கொண்டு போய் பதியிடம் பதி ஞானத்துக்கு சேர்க்கக்கூடியவர் என்பதை வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி வந்தாலும், அந்த அற்புதமான அவருடைய உடலின் நிலையை கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இங்கு கொண்டு வந்தார்கள். அதை நீங்கள் பிடித்திருக்காவிட்டாலும் அதை நான் மீண்டும் சொல்கின்றேன், மிகவும் அற்புதம். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது நாங்கள்